நமஸ்காரம். நம்முடைய பாரத தேசத்துக்கும் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பூசல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்திலேயாக இருக்கலாம், அல்லது தீவிரவாத தாக்குதல் அந்த விவகாரத்தில் இருக்கலாம். ஏதோ பூசல். இது ஒரு பக்கத்தில் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற வேறுபாடு, அதனால பூசல்கள். இப்ப இதுக்கெல்லாம் ஏதானும் முடிவுண்டா? எதனால இந்த மாதிரி வம்புகள் வளர்ந்து கொண்டே போகின்றன? சுதந்திரம் வாங்கும் போது இதெல்லாம் யோசித்து தானே செய்திருப்பார்கள் என்று தோணும். ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன், சீர்தூக்கி பார்க்கவும். இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு நாடாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்குற சமயத்தில் தனியா பிரிச்சு விடுறதுதான் நல்லது, பிரிக்க வேணுங்கிற கோரிக்கை எழுந்தது. அதை அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆமாம் பிரிச்சிருவோம் என்று செய்தனர். அந்த சமயத்தில் ஒரே கலவரம் எல்லாம் ஏற்பட்டது, நிறைய உயிர் சேதம், பொருள் சேதம். இன்றளவுக்கும் அந்த மாறாத வடு இன்னும் நீங்காமல் இருக்கிறது. எத்தனையோ பேர் அந்த சமயத்தில் பாகிஸ்தான் மதத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. ஆனால் பாரத தேசம் மதச்சார்பின்மை, செகுலரிசம் என்கிற பேச்சில் உருவாக்கப்பட்டது. அப்ப இஸ்லாம் மதத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் பாரதம் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் அதுதான் சரின்னு தோணிருக்கலாம், அதனாலே எல்லா மதத்தவர்களும் இங்கு இருப்போம், அனைத்து மதங்களையும் சமமாகத்தான் பாவிப்போம் என்று ஏற்படுத்திவிட்டனர். அதை ஏற்படுத்தினவர்களும் அநேகமாக இந்துக்களே. பாகிஸ்தான் இஸ்லாம் மதத்தை அடிப்படையாக உருவாகினது. தலைவர்களுக்கும் அதில் விருப்பம், மக்கள் பிரஜைகளுக்கும் அதில் விருப்பம். ஆனால் பாரதம் எல்லா மதமும் சம்மதித்து இருக்க வேணும் என்று உருவானது, எல்லா மக்களின் விருப்பத்தையும் கருத்தில் கொண்டு செய்யப்பட்டதா அல்லது தலைவர்களின் விருப்பம் மட்டும்தானா தெரியாது. ஆனால் அன்று அது நிறைவேறிவிட்டது. இப்ப இதனால என்ன ஆறுது? பாரதத்தில் பல இஸ்லாமியர்கள் உள்ளார்கள், தாராளமா இருக்க வேண்டியதுதான். ஆனால் பாரதத்தின் கொள்கைப்படி அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என பாகிஸ்தானில் இருந்துட்டால் இஸ்லாம் கொள்கைப்படி வாழ்ந்துடலாம். இப்ப இங்க என்ன ஆகும்? பாரதம் எந்த கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு? இதனுடைய அரசியல் சாசன சட்டம் எல்லாம் சம்மதம் என்றுதான் சாசன சட்டம். ஆனால் இங்கிருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் மதம்தான் முதல், ரிலிஜியன் தான் பிரதானம். அப்ப அது அடிப்படையிலேயே கான்ஸ்டிடியூஷன் ஒரு மாதிரி சொல்ல போக, அவர்கள் விருப்பம் வேற மாதிரி, அவர்கள் பிரிஃபரன்ஸ் வேறையா இருக்கு. இது எப்படி பொருந்தும்ங்கிற கேள்வி வரும். இப்படி பல பொருந்தாமைகளை ஏற்றுக்கொள்வதுதானே பாரதம் என்று பதில் வரும். யாரார் எப்படி இருக்க விருப்பப்படுகிறார்களோ அப்படி இருக்கலாம் என்றால், ஒரு சாரார் மதம்தான் முதல் என்று சொல்லும்போது சாசன சட்டம் அப்படின்னு கிடையாது, எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லும்போது எப்படி பொருந்தும்? இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு ஹோட்டல் நடக்கிறது, பல ரூம்கள் இருக்கு, அதுல ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறவரும் ஒவ்வொரு கொள்கை உடையவரா இருக்கலாம், ஹோட்டலுக்கு வேற கொள்கையா இருக்கலாம். அப்ப அந்தந்த ரூம்ல இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. அதே போல பாரதத்தின் சாசன சட்டம் எல்லா சம்மதம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுல ஒரு பகுதியினர் அதனாலதான் மைனாரிட்டிஸ் பேரு, அதுல சிறுபான்மையினர் தங்கள் கொள்கை கூட இருக்கலாமே என்றால் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வீட்டில் இருப்போமா ஹோட்டல் இருப்போமா? ஹோட்டல் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா வருபவர் ரெண்டு நாள் தங்க போறார், நாலு நாள் தங்க போறார், கிளம்பி போட போறார். அப்ப அந்த கொள்கை ஒத்து வரும். ஆனா ஒரு வீட்டில் பர்மனன்டாக இருக்க போறோம்னால் நான் ஒரு கொள்கை வச்சுக்கிறேன், நீ ஒரு கொள்கை வச்சுக்கிறேன்னு எப்படி போகும்? குடும்பத்தில் இருக்கிற நாலஞ்சு பேருக்கும் ஒரே அடிப்படை கொள்கை இருந்தா தான் குடும்பம் சிறக்கும். ஆனால் இங்க அது இல்ல பாருங்க. இதனால என்ன ஆகும்? ஏன் அது இல்லையா நீங்க கேட்கலாம். இல்லையே. என்ன இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இன்னது அன்கான்ஸ்டிடியூஷனல், மூன்று முறை தலாக்குன்னு சொல்றது கூடாது என்று சொன்ன பிற்பாடு அப்ப அதை எல்லாரும் ஒத்துண்டாகணும். அதுக்கே பல எதிர்ப்புகள் கிளம்பின. அது எப்படி சொல்லியிருக்க முடியும்? இந்த மதத்திற்குள் நுழைந்திருக்கவே கூடாது, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, எங்க மதத்தை நாங்க கடைபிடிக்கணும்னால் அப்ப இது எல்லாமே ஹிந்து மதத்துக்கு உண்டா கிடையாதா? ஹிந்துக்கள் நாடாகத்தானே இருந்தது, அப்புறம் தானே மாறிச்சு. அப்ப அந்த ஹிந்து மதத்துக்கு எல்லாம் ஒத்துக்கொண்டுதான் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கா? எத்தனையோ விஷயங்கள் மாறிவிட்டன. ஆனால் அதை பத்தி எல்லாம் ஒன்னும் சர்ச்சை எழும்புவதே இல்லை, பேச்சு எழுவதே இல்லை. ஏனெனில் இந்த பாரத தேசத்தினுடைய சாசனமும் ஹிந்து தர்மமும் ஒண்ணுதான், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது ஹிந்து தர்மம், அதுதான் சாசனம் சொல்றது என்கிற அளவுக்கு ஓரளவு இப்படித்தான் எல்லாரும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அது இல்லைங்கிறது வேற. ஹிந்து தர்மத்தில் இருக்கிற பல கொள்கைகள் நம்ம பாரதத்தினுடைய சாசன சட்டத்தில் இல்லை, இருந்துட்டு போறது, அதனால ஒண்ணும் இல்லை, ஏற்றுக்கொண்டாகிவிட்டது, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஏற்றுனாலே இப்ப டேக்கன் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி ஆகிவிட்டது. ஆனா இப்ப இஸ்லாமியர்கள் அதை ஏத்துக்கிறதா இல்ல, எங்க மதம் முக்கியம்னு சொல்றார்கள். அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு குடும்பமா பாரதத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கணும்னால் அப்ப பொதுவான கொள்கையே பாரதத்தின் சாசனத்தை ஏத்துண்டா தான் உண்டு. அப்படின்னு ஆறானு பேசுறாளா பாருங்க, அப்படின்னு அரசியல் தலைவர்கள் தான் பேசுறார்களானால் இல்ல இல்ல அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்கணும், உரிமையை கொடுக்கணும்னால் அத போல இருக்கணும்னு சாசனமே இல்லையே. எல்லா சம்மதம், அப்ப எல்லா சம்மதம்ங்கிற நாட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டால், ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கணும், ஒரே சாசனமா இருக்கணும், ஒரே லாவா இருக்கணும். எத்தனை நாள் தனி தனின்னு சொல்லிட்டு இருக்க போறோமோ, அந்த ஜம்மு காஷ்மீரை தனி தனின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராது, இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. அத போல இஸ்லாமியர்களுக்கும் தனி தனின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏன் ரிசர்வேஷன்ல என்ன பார்த்திருக்கோம்? இப்போ இத்தனை நாளும் தனி தனி உண்டு உண்டு சொல்லி 1960-70 இன்னும் ஒன்னது சால்வ் ஆயிருக்கிறதா தெரியல. அதனால் எல்லா இடத்திலும் பொதுங்கிறது வந்தா தான் இந்த பாரத தேசத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு அதுல இருப்பவர்கள் வாழ்பவர்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டால்தான் இத சால்வே பண்ண முடியும். அது ஒத்துக்க போறாளான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலே ஹிந்துக்களா இருக்கிறவா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நடந்திருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்னால், கண்டிப்பா நமக்கு பாரத தேசம் முக்கியம், அந்த தேசியவாதம் முக்கியம். ஏன்னா ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள், இது தனி தமிழ்நாடுன்னு, தனி ஆந்திரான்னு, தனி ஒரிசான்னு, தனி பங்காளம்னு தான் எதுவும் இல்லை. இது பாரத தேசம், புண்ணியபூமி. இதுல என்ன சட்ட திட்டங்கள் வருதோ கண்டிப்பா கட்டுப்படுவோம். கட்டுப்படுவோம்னால் அவரவர்கள் வீட்டில நான் என்ன ரிலிஜியனை பிராக்டிஸ் பண்ணிக்கிறேங்கிறது எம்பாடு. அதை யாரும் எந்த கவர்மெண்ட்டும் சொல்ல போறது இல்லை. ஆனா அது அடுத்தவருக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. இன்னொன்னு, சாசனம் ஒன்னு சொல்லி தின்னால் எனக்குன்னு ஒண்ணு கொடு அப்படின்னு நாம் கிளைம் பண்ணக்கூடாது. பண்ணா என்னாகும்? ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து குடும்பத்தில் இருக்கிற நாலு பேருக்குள்ளே எனக்குன்னு ஒரு கொள்கை வேணும், குடும்ப கொள்கையை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அத போல நாம ஒரு நாள் சொன்னதில்லை, சொல்ல போறதும் இல்லை. நல்ல நம்முடைய தேசியவாதம், நம்முடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட், நம்ம பாரதத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் முக்கியம். அப்ப ஹிந்துக்கள் இன்ட்ரெஸ்ட் முக்கியம் இல்லையானால் பாரத இன்ட்ரெஸ்ட் தான் ஹிந்துக்கள் இன்ட்ரெஸ்ட், ஹிந்துக்களுடைய விருப்பம் தான் பாரதத்தினுடைய விருப்பம். எப்பவுமே அப்படித்தான் இந்த நாடு இருந்திருக்கு. நம்முடைய இத்திஹாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் அனைத்தும் அப்படித்தான் போயிருக்கு. ஆனா என்ன நடக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டிருக்கணும். இப்ப என்ன ஆச்சரியம் அதுல என்னால், மற்ற ரெண்டு மதத்தவர்களுமே சேர்த்து ஒரு 20-25% இருக்கான்னு வச்சுங்க. ஆனா ஹிந்துக்கள் 75% இருக்க முடியும். அது என்னமோ தெரியல, ஓட்டு பேங்க் ஓட்டு பேங்க்னு ஹிந்துக்களை யாருமே சொல்றதில்லை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், 75% இருக்கிறது ஓட்டு பேங்கா இல்ல 25% ஓட்டு பேங்கா? அப்ப என்ன நடக்கிறது, 75% ஹிந்துக்களும் ஒரு நாளும் இந்த ஓட்டு முக்கியம், ஹிந்து தர்மம் முக்கியம் அப்படின்னு கூடி வந்து ஓட்டு போட மாட்டார்கள். ஆனா மத்த ரெண்டு மதத்தர்களும் அப்படின்னு கூடி வந்து அவர்கள் தலைவர்களை ரெக்கமெண்ட் பண்ணி ஓட்டு போடுவார்கள். அதனால அவர்களைத்தான் நாம திருப்தி செய்யணும் அப்படின்னு நடந்துக்கிறா இல்லையா. அதனாலதான் இந்த 25% ஓட்டு பேங்க்ங்கிறா. ஆனா 75 ஓட் பேங்க் ஒத்துருமே சொல்றதில்லை. அப்படின்னால் யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். இதுல மற்றொரு கோணமும் உள்ளது. இப்ப எல்லா மதமும் சமமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சாசன சட்டத்தினுடைய கொள்கையா இருந்துட்டால், அதே சமயம் மற்ற ரெண்டு மதத்தவர்களும் விரிவடையணும்னு எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாம் வளரணும், கிறிஸ்டியானிட்டி வளரணும். அப்ப அது வளர்ந்துட்டு போகணும், இந்த நாட்டில் இருக்கிற டெமோகிராபி மாறணும், இந்துக்களுடைய பர்சன்ட் அப்ப குறையும், மற்ற ரெண்டு பேரும் வளரும். அப்ப அவர்கள் கொள்கையே இந்த மதம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், நாட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த மதத்தில் இருந்துடணும். அப்ப என்ன ஆகும், மெதுமெதுவா மத சார்புள்ள நாடாயிடும். இப்ப மத சார்பில்லாத நாடா இருக்கும், எல்லா மதமும் சம்மதம், நாளைக்கு ஒரே மதம் இருக்க போறது. அப்ப ஒரே மதம் தான் இருக்க போறதுன்னு விட்டால் சாசன சட்டம் மாறிடுமே. அப்ப என்ன ஆகும், அரசியல் சாசன சட்டத்துக்கே விரோதமா போயிடும். இந்தந்த மதம் இன்ன பர்சன்ட்ல இருக்குனால் அதுலயே இருக்கணும்னு சொன்னால்தான் சாசன சட்டம் நிற்கும். ஏன் அப்போ ஹிந்துக்கள் அதிகமா இருந்தா மாத்திர மாட்டாளன்னால், ஹிந்துக்கள்ல எப்பவுமே எல்லாரும் ஹிந்துக்களானுன்ற கொள்கையே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு தான் அந்த கொள்கை இருக்கிறதுனாலே அப்ப பல பேரை மாற்ற வேண்டும். யாரெல்லாம் இஸ்லாம் மதத்துல நம்பிக்கை இல்லாதவர்களோ அவர்கள்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்கள் அல்ல, அவர்கள் மாறிடணும்னு இருந்தால் அப்ப அந்த பர்சன்டேஜ் மாறிண்டே போறது, மதச்சார்பின்மைங்கிறது மாறிடும். ஏன்னா அவர்கள் மதச்சார்பின்மைங்கிறத ஒத்துக்கல, மதச்சார்புடையவர்கள் தான். அப்ப அப்படி இருக்கும்போது மெதுவா இந்த கான்ஸ்டியூஷனே மாத்தினா போயிடும். இப்ப இந்த கான்ஸ்டியூஷன் படி நடக்கணுங்கிறதுக்காக அவரவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட கொடுத்துட்டால், அந்த ஃப்ரீ ஹேண்ட் யாருக்கு கொடுக்கப்படுறதோ அவர்கள் எல்லாரும் இஸ்லாமியர்கள் ஆகணும் நினைக்கிறவர்களா இருக்கிறபடியாலே மெது மெதுவே பர்சன்டேஜ் மாறிப்படும். அப்ப கான்ஸ்டியூஷன் மாறிடும், கடைசியில கான்ஸ்டியூஷனையே இல்லாம ஆக்கிடுவோம், அதற்கே விரோதமா போயிடும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கேட்ச். இது இப்படி போனாலும் இடிக்கிறது, அப்படி போனாலும் இடிக்கிறதுங்கிற மாதிரி. அப்ப உண்மையிலே நாம கான்ஸ்டியூஷனை ஜாகிரதையா பாத்துக்கணும்னால் அப்ப அந்தந்த பர்சன்ட் அப்படியே இருக்க வேண்டும். அது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் அவரவர்கள் மதத்தை பிராக்டிஸ் பண்றது தப்பில்லை, ஆனா மாற்றணும்னு போனோம்னு வச்சுங்க, அப்ப இந்த கொள்கைகள் எல்லாம் அடிபட்டு போயிடும். அதுலதான் ஜாகிரதையா இருக்கணும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.